அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருண்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருண்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் இறை ஆசீரும். இறைவன் மீண்டும் ஒரு நாளை நமக்கெல்லாம் வழங்கி இந்த நாளிலே இந்த தெய்வீக பலியில் நாம் பங்கெடுத்து அவரை மாட்சிப்படுத்தவும் நாம் நம்மை புனிதப்படுத்திக் கொள்ளவும் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் இறை வார்த்தைகள் நம்மை பிளவுபடாத மக்களாக ஒன்றிணைந்து வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. நம் மத்தியில் நாம் அனைவருமே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்மை இணைப்பதற்கு மொழியும் இனமும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் எவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாம் இன்னும் அதிகமாய் இணைந்து வாழ வேண்டுமோ அவற்றை பயன்படுத்தி பிற மனிதர்களிடமிருந்து நாம் நம்மையே பிரித்து கொள்கிறோம், பிளவுகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் எப்படி இந்த பிளவு நம்மை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது என்பதை நாம் காண இருக்கிறோம். ஆகவே பிளவுபடாத உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அதன் வழியாக இறைவனையும் முழுமையாக அன்பு செய்கிற ஒரு அழைப்பினை இன்றைய நாளில் வாசகங்கள் நமக்கு வழங்குகின்றன. ஆகவே இந்த பலியின் வழியாக நாமும் இறைவன் விரும்புகின்றபடி பிளவுபடாத உள்ளத்தோடு சக மனிதரையும் சகலத்தையும் படைத்த ஆண்டவரையும் அன்பு செய்ய இந்த பலியிலே நாம் அன்றாடவும். இந்த தெய்வீக பலியினுடைய ஆசிரை நாம் பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறனாகவே நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை எண்ணி பார்த்து நம்முடைய வானக தந்தையிடம் மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராகும்.
ஆமேன்.
இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும் 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 இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நீர் என்னாலும் நெறிப்படுத்தியருளும். இவ்வாறுவும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 5 இறைத்திருவசனங்கள் 1-7 முடிய மற்றும் 10. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குளங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீரே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளுக்கும் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மன்னனின் மைந்தர் எபிசேயருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவருக்கும் முடவருக்கும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றார். இருப்பினும் தாவீது சியோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை, என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும்.
என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியாருக்கு நீ காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தே மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினே. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என்புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கை கடல் வரைக்கும் அவன் வலக்கை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். அவன் கை கடல் வரைக்கும் அவன் வலக்கை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தா. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயன செய்திகளிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22-30 முடியும். அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெயெல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியதும், சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவனுடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் தன்னை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த மறைநூல் அறிஞர்களை பார்த்து இப்படியாக இயேசு உரைக்கிறார். தனக்கு எதிராக தானே பிளவுடுகின்ற எந்த ஒரு நாடும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக பிளவுபடுகிற எந்த ஒரு வீடும் நிலைத்து நிற்க முடியாது. ஒரு சாத்தான் இன்னொரு சாத்தானை ஓட்ட முடியும் என சொன்னால் அவனுக்குள் பிளவு ஏற்படும், அவன் அழிந்து போவான் என சொல்லி இயேசு மறைநுலைகளுக்கு எடுத்துரைக்கிறார். சாத்தானை குறித்து இயேசு பேசியதாக மட்டும் நம்முடைய பார்வையை நாம் இது சுருக்கி கொள்ளாமல் இயேசுவினுடைய முதல் வார்த்தைகளை நாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். தனக்கு எதிராக தானே பிளவுபடுகின்ற பொழுது நாம் நிலைத்து நிற்கவே முடியாது. எப்பொழுதெல்லாம் நாம் நமக்கு எதிராக பிளவுபட்டு போகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வளர்ச்சி குறைந்து போகிறது. ஒரு காலகட்டத்தில் பிளவுகள் அதிகமாகி வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுமாகவே தனக்கு எதிராமல் நாம் பிளவுபடாமல் வாழ வேண்டும் என்கிறதை இயேசுவின் அறிவுரையாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாளில் நாம் நம்முடைய இறை வார்த்தைகளை ஆழமாக தியானிப்போம். முதலில் இந்த பின்னணியை வைத்து கொண்டு நாம் முதல் வாசகத்தை அறிந்து கொள்ளலாம். முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களுடைய எல்லா குலங்களும் ஒன்று சேர்ந்து வந்து தாவீதை தங்களுடைய அரசராக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள்? நீர் எங்களின் எலும்பாயிருக்கிறீர், எங்கள் சதையாயிருக்கிறீர், எங்கள் தலைவனாயிருக்கிறீர், எங்களுக்கு நீர் தலைவையாக மாற வேண்டும் என சொல்லி இஸ்ரேலின் எல்லா குலங்களும் அவரை சந்தித்து சொல்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை என்ன? எதற்காக விவிலியத்தில் இஸ்ரேல் மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து தாவீதை அரசனாக்கினார்கள், அரசனாக ஏற்படுத்த விரும்பினார்கள் என குறிப்பிடாமல் இஸ்ரேலின் எல்லா குலங்களும் என்கின்ற வார்த்தை வந்திருக்கிறது? ஆக முதலில் நாம் அந்த பிளவு என்கின்ற பார்வையில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய இனம் தன்னை கால ஓட்டத்தில் வெறும் குளமாக மட்டுமே அடையாளப்படுத்த துவங்கியது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த இனம் எப்படி வளர்ந்தது என சொல்லி பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்ந்தவர்களை, பல்வேறு மக்கள் குழுக்களாக சிறு சிறு குழுக்களாக அங்கிருந்து வாழ்ந்தவர்களையும் நம்முடைய குல மூதாதையுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பழுகி பெருகச் செய்து இனமாக உருவாக்குகிறார். அடிமையாக பஞ்சம் பிழைப்பதற்காக பசியோடு இந்த மக்கள் எல்லாம் அடிமை மனநிலையில் அடிமை மக்களாய் எகிப்திற்குள் நுழைகிறார்கள். ஆனால் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக கடவுள் தாமே அங்கு வாழ்ந்த பல மக்கள் குழுக்களை ஒன்றாக இணைக்கிறார். நம் குல முதலாளியுடைய குடும்பங்களை எல்லாம் அவர் அங்கே பழுக பெருகச் செய்கிறார். 400 ஆண்டுகளுக்கு பின் உள்ளே அடிமையாக சென்ற மக்களை அதே எகிப்து தேசத்திலிருந்து கடவுள் இனமாக வெளியே அழைத்து வருகிறார். ஆக உள்ளே செல்கின்ற பொழுது அவர்கள் அடிமை மக்கள், பஞ்ச பிழைக்கு சென்றவர்கள். ஆனால் வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் ஓர் இனம், மாபெரும் இனம், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட, கடவுளே இறங்கி வந்து போரிட்ட ஒரு மிகப்பெரிய மக்களாக, மக்கள் இனமாக அவர்கள் மாறுகிறார்கள். ஆக இந்த மக்களை எல்லாம் 40 ஆண்டுகள் கடவுள் பாலை நிலத்திலே வழி நடத்துகிறார். ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது போல பாலை நிலத்திலே கடவுள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், பாலை நிலம் இஸ்ரேல் மக்கள் கற்றுக்கொண்ட பள்ளி அறை என சொல்லி. மிகப்பெரிய மக்கள் திரள், அவர்களுக்கு நிர்வாகத்திற்காக, ஆளுமைக்காக, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக, எல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த இனங்கள் குலங்களாக அணுகப்பட்டது. நமக்கு தெரியும், ஒரு வயல்வெளியில் நல்ல வயல் விளைச்சல் வரணும்னு சொன்னால் தண்ணீர் தேவை. அதற்காக பாய்ந்தோடுகிற தண்ணியை அப்படியே நாம் வந்துட்டு அந்த விளைநிலத்தில் விடுவதில்லை, விட்டால் அது நாஸ்தியாக போயிடும். ஆக பாய்ந்தோடுகின்ற மிகப்பெரிய ஒரு பேராறு தன் பலனை எல்லா மக்களும் அடைவதற்காக அது சிற்றாராய், ஓடையாய், குளமாய், குட்டையாய், ஏரியாய் மாறி தன்னுடைய இயல் இலக்கை அது அடைகிறது. ஆக ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்திற்கு எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் குளங்களாக அணுகப்பட்டார்கள். நீர், நிலம், பாதுகாப்பு, மருத்துவம், நில பகிர்வு என சொல்லி இது போன்ற பல காரணங்களுக்காக ஒரு மிகப்பெரிய இனத்தை குளங்களாக அணுகினார்கள். யோசுவா கூட
வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு அவர்கள் நாட்டிற்கு அடைந்த பொழுது குளங்கள் அடிப்படையில் அவர்களுக்கு இடத்தை எல்லாம் பகிர்ந்தளிக்கிறார். ஆனால் கால ஓட்டத்தில் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? நாமெல்லாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரினம் என்கின்ற அந்த ஒரு புரிதலை அவர்கள் மறந்து போனவர்களாய் குளங்களோடு மட்டும் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்த துவங்கினார்கள். தங்கள் குளங்கள் தான் தங்களுக்கான முகம், தங்களுக்கான அடையாளம், தங்களுக்கான முகவரி என சொல்லி அவர்கள் அப்படியாக தங்களை புரிந்து கொள்ளப்பட்டார்கள். நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இந்த ஒரு பின்னணியை சாமுவேலுடைய முதல் இரண்டு புத்தகத்தில் நாம் நிறைய பார்க்கலாம். சவுல் முதல் அரசராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். சவுலுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது யார்? அவருடைய சொந்த குலமாகிய பென்யமீன் மக்கள். சவுலுடைய இறப்பிற்கு பிறகு யூதா மக்களுக்கு மட்டும்தான் தாவீது அரசனாக திருப்பழிவு செய்யப்பட்டார். ஏன் யூதா மக்கள் என சொன்னால் தாவீது யூதாவினுடைய குலத்தை சார்ந்தவர். ஆக ஒவ்வொரு மக்களும் தங்களை இனமாக பார்ப்பதை விட தங்கள் குலமாக பார்த்தார்கள். தங்கள் குலத்தை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். அவர்களை அவர்கள் எப்பொழுதுமே தாங்கி பிடித்தார்கள். ஆக இந்த இனம் கால ஓட்டத்திலே நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய இனம் என்பதை மறந்து தங்களுக்குள் குளங்களாக அவர்கள் பிளவுபட்டு போனார்கள். எது அவர்களுக்கிடையே நிர்வாகத்திற்காக பிரிக்கப்பட்டதோ அதுவே அவர்களை பிரித்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிளவாய் மாறிப்போனதை நம் விவிலியத்திலே வாசிக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா, சவுல் இறந்த பிறகு தாவீதை அவங்க அரசனாக ஏற்றுக்கல. ஆனால் சாமுவேல் என்ன பண்ணார்? சவுல் உயிரோடு இருக்கின்ற பொழுதே தாவீதை அபிஷேகம் செய்தார். அதற்காக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. ஏறக்குறைய 7 ஆண்டுகள் 6 மாதங்கள் யூதா மக்களுக்கு மட்டுமே தாவீது அரசனாக இருந்தார். சவுளுடைய மகனான இஸ்போசேத்து தான் அந்த மக்களுக்கெல்லாம் அரசனாக இருந்தார். ஆக இந்த மக்கள் தங்களை இனமாக பார்ப்பதை விட குலங்களாக சுருக்கி கொண்டார்கள். அது அவர்களுக்கிடையே பிளவாய் மாறி போனது. இதுதான் அவர்கள் சந்தித்த முதல் பிளவு. இது அவர்களுக்கிடையே நிர்வாகத்தை வளர்ச்சியை கொடுக்காமல், உறவிலே வளர்ச்சியை கொடுக்காமல் பல சமயங்களில் காழ்ப்புணர்ச்சியை, பொறாமையை, போட்டியை, சண்டையை கொடுத்ததை பார்க்கலாம். 2 சாமுவேல் புத்தகத்தில் படிக்கிறோம், இஸ்போசேத்தினுடைய படைவீரர்களுக்கும் தாவீதுடைய படைவீரர்களுக்கும் சண்டை வருது. குளங்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒரே இஸ்ரேல் இனம்தானே. அதை உணர மறுத்தார்கள். தங்களை குளங்களாக அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இது அவர்கள் சந்தித்த முதல் பிளவு. 2வது எப்படிப்பட்ட பிளவை நாம் பார்க்கிறோம்னு பார்த்தா, பெரும்பான்மை சிறும்பான்மை அப்படின்ற ஒரு பிளவு வந்துகிட்டே இருக்கும். சவுல் ஒருபுறம் இறந்து போய்விட்டார். சவுல் இறந்ததுக்கு பின் தாவீதை யூதா மக்கள் அரசராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக தாவீதை ஏற்றுக்கொண்டது 12 குளங்களில் ஒரே ஒரு குளம் மட்டும்தான். ஆனால் அங்கு என்ன செய்கிறார் படைத்தளபதி அப்னேர்? சவுலுடைய மகனாகி இஸ்போசேத்தை கிளையாது, அசூரி, இஸ்ரேல் என்று சொல்லி பல பகுதிகளுக்கு அவர் அரசராக ஏற்படுத்துகிறார். பக்க பலமாக இருக்கிறார். மக்கள் பார்க்கிறார்கள், ஒரு குளம் ஏற்றுக்கொண்ட தாவீதை ஏற்றுக்கொள்வதா, அல்லது சவுலுடைய மகனுக்கு பின் இத்தனை மக்கள் இருக்கிறார்களே, இத்தனை பகுதி மக்கள் இருக்கிறார்களே, ஒரு படை இருக்கிறது என சொல்லி தங்களை பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற அடிப்படையில் மீண்டும் அங்கே ஒரு பிளவுக்கு அவர்கள் உட்படுத்துவதை நாம் பார்க்கலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மறைஞ்சு போயிருது. எப்போ தாவீதுடைய கரம் உயர்கின்றதோ, எப்போதை தாவீதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்போ எல்லாம் திரும்பி வந்து வேகமாக தாவீது பக்கம் சேர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே தங்களை அவர்கள் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வட்டத்திற்குள் முடக்கி கொண்டார்கள். அது கூட அவர்கள் நினைவதற்கு ஒரு தடையாக, ஒரு பிளவாக இருந்ததை நம்மால் காண முடிகிறது. இது அவர்கள் சந்தித்த 2வது பிளவு, பெரும்பான்மை சிறுபான்மை. 3வது எந்த பிளவு இருந்தது? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதற்கு ஏற்ப செயல்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அது அவர்களுக்குள் பிளவை அதிகமாக ஏற்படுத்தியது. என்ன பார்க்கிறோம்? ஒரு பக்கம் சவுல் இறந்து விட்டார். சவுலுக்கு பின் ஆட்சிக்கு வந்த இஸ்போசேத் என்ன செய்யப்படுகிறார்? தன்னுடைய வயிற்றிலே வாளால் குத்தப்பட்டு அந்த மனிதன் இறந்து போகிறார். அதுவரை அவனுக்கு துணையாக இருந்த அப்னேரும் இன்னொரு நாளிலே வயிற்றில் குத்தப்பட்டு இறந்து போகிறார். ஆக இதுவரை இருந்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆகவே அப்படியே கொஞ்சமாக தாவீது பக்கம் போயிட்டு தாவீதை அரசனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுவரை இந்த மக்கள் எங்கு சென்றார்கள்? வெறும் 2 ஆண்டுகள் தான் இஸ்போசேத் அரசனாக இருந்தார். ஆனால் 7.5 ஆண்டுகளாக யூதா மக்களுக்கு தாவீது அரசனாக இருந்த பொழுது தாவீதை நோக்கி செல்லவில்லை. இதுவரை இருந்தவர்கள் இறந்து போனார்கள். இதற்கு மேல் அவர்களை நம்பி பயனல்ல, அவர்களால் நமக்கு பாதுகாப்பு அல்ல, புரோஜனம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு இதுக்கப்புறம் எங்கே போனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி தாவீதை நோக்கி அவர்கள் பயணப்படுகிறார்கள். சந்தர்ப்பத்தை மிக சாதுரியமாக பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் அன்று மட்டுமல்ல, இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக, இதுபோன்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து செயல்படுகின்ற மக்களால் அன்று பிளவுகள் ஏற்பட்டதை மறுப்பதற்கு இல்லை. கடைசியாக பார்க்கிறோம், நாம் ஒருவரை கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுது அந்த கேள்வி கூட நம்மை பல சமயங்களில் பிளவுக்கு இட்டுச் செல்வதை நாம் பார்க்கலாம். நாம் என்ன செய்கிறோம், மிகப்பெரிய பக்கபலமாக சவுளுடைய மகனாகிய இஸ்போசேத்துக்கு இடதுகரமாக இருந்தது யார், படைத்தளபதி அப்னேர்னு பார்க்கிறோம். என்ன பொதுவாக நம்ம ஒருவருக்கு வலதுகரம் தான் சொல்லுவோம், ஏன் நான் இடதுகரம் சொல்கிறேன்னு சொன்னால், சவுல் ஒரு பென்யமின் குலத்தை சார்ந்தவர். அந்த மக்கள் இயல்பாகவே தங்களுடைய வலிமையை இடது கையில் இருப்பதாக உணர்ந்தார்கள். அவர்கள் இடது கை பழக்கமுடையவர்கள். ஆகவே தான் சவுளுடைய மகனுக்கு எல்லாமாய் இடது கையாக இருந்து அப்னேர். ஆனால் ஒரு நாள் தன் தந்தை சவுளுடைய வைப்பாட்டியோடு நீர் ஏன் உறவு வைத்துக் கொண்டீர் என சொல்லி அப்னேரை இஸ்போசேத்து கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுது அங்கே அப்னோர் வெகுண்டெழுகிறார். நான் என்ன தாவீது குலத்திற்கு நாயா, நான் உனக்கு எப்படி எல்லாம் இருந்தேன், நீ என்னை கேள்விக்குட்படுத்தி விட்டாய் என சொல்லி, இதுவரை யாருக்கு அவர் சாதகமாக இருந்தாரோ, யாரை தாங்கி பிடித்தாரோ, யாருக்கு பாதுகாப்பாக இருந்தாரோ, அவருக்கு எதிராக அவர் கிளர்ந்து எழுகிறார். நான் உனக்கு எதிராக எழும்புவேன், தாவீதோடு சென்று சேர்வேன் என சொல்லி சவுலின் மகனை புறக்கணித்துவிட்டு தாவீதோடு சென்று படைத்தளபதி அப்னேர் சேர்வதை நாம் விவிலியத்தில் வாசிக்கலாம். இது அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு நான்காவது பிளவு. ஆக இந்த மக்கள் ஒரு இனத்திலிருந்து தங்களை குழுக்களாக, பெரும்பான்மை சிறுபான்மையாக, சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களாக, தன் நடத்திய ஒருவர் கேள்வி உட்படுத்துகின்ற பொழுது அதை பிடிக்காமல் வெகுண்டு எழுப்புவர்களாக சொல்லி பல தளங்களில் தங்களை அவர்கள் பிளவுக்குட்படுத்தினார்கள். இந்த பிளவுகள் எல்லாம் கால ஓட்டத்தில் இன்னும் அதிகரித்து ஒரு காலகட்டத்திலே இது இடப்பிரச்சனையாக, வழிபாட்டு பிரச்சனையாக மாறி இந்த மக்கள் வடநாடு தென்னாடு என்ன யூதாவினராய் இஸ்ரேலினராய் பிரிந்து போகிறார்கள். பிளவுபட்டதனுடைய பயன் என்ன என்று இயேசு சொல்லுகிறாரே, நீங்கள் பிளவுபடுகின்ற பொழுது உங்களால் நிலைத்து நிற்க முடியாது. அடிமை மக்களை 400 ஆண்டுகளுக்கு மேல் பாதுகாத்து வந்த இறைவன் அவர்களை பேரினமாக வெளியே அழைத்து வந்தார். ஆனால் இந்த மக்கள் சந்தர்ப்பவாதத்தால், பெரும்பான்மையால், குளம் என்கின்ற அடையாளத்தால் கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுது என சொல்லி பல்வேறு பிளவுகளுக்கு உட்பட்டு நிலத்தால் வழிபாட்டால் இரு நாடாய் உடைந்து ஒரு காலகட்டத்தில் அசிரியர்களுக்கும் மறுகாலகட்டத்தில் பாபிலோனியர்களுக்கும் அடிமைகளாக மாறி போகிறார்கள். தாங்கள் தொடங்கிய நிலைக்கே அவர்கள் மீண்டும் செல்லுகிறார்கள், மீண்டும் அடிமைகளாக மாறி போகிறார்கள். ஏன், தங்களுக்குள் பிளவு. அந்த பிளவு அவர்களை நிலைத்து நிற்க விடவில்லை, அவர்கள் அடிமைகளாக மாறி போகிறார்கள். அப்பிறகு அவர்கள் பாபிலோனிலிருந்து விடுதலை அடைஞ்சு வந்தாங்க. இன்ன வரைக்கும் பார்க்கிறோம், ஒவ்வொரு தளத்தில் அவர்களுக்கு நடுவில் பிளவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பர்களே, இது ஏதோ இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இருந்ததாக நாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய மறை மாவட்டங்களிலும், நம்முடைய பங்கு தளங்களிலும், நம்முடைய பகுதிகளிலும், நம்முடைய அன்பியங்களிலும் இந்த பிளவுகளை நாம் கண் கூட பார்க்கலாம். நிர்வாகத்திற்காக நாம் மறை மாவட்டங்களாக பிரிந்திருக்கிறோம், நிர்வாகத்திற்காக நாம் மறைவட்டங்களாக பிரிந்திருக்கிறோம், நிர்வாகத்திற்காக நாம் பங்கு தளங்களாக பிரிந்திருக்கிறோம், நிர்வாகத்திற்காக அன்பியங்களாக பிரிந்திருக்கிறோம். ஆனால் நாம் நிர்வாகத்திற்காக பிரித்தோமே, அவையே நமக்கு நடுவில் பல சமயங்களில் பாகுபாடுகளை, பிளவுகளை உருவாக்கி விடுகிறார். ஒரு மிகப்பெரிய மறை மாவட்ட பதவியா பொறுப்பா ஏன் பங்கில் இருந்தால் ஒருத்தர் வரணும், ஒரு மிகப்பெரிய பங்கு பொறுப்பா இந்த பகுதியிலிருந்தால் ஒருத்தர் வரணும், ஒரு மிகப்பெரிய பங்கு பிரிவினுடைய செயலா இங்கே இருந்தால் ஒருத்தர் வரணும். நம்மை எல்லாம் கிறிஸ்தவர்களாக உணர்வதை விட நம்மை அடையாளப்படுத்துவதை ஒரு பதவியாக, ஒரு பணமாக, ஒரு பொறுப்பாக பார்க்க துவங்கிவிட்டோமே, இது நமக்குள் ஏற்பட்டிருக்கிற பிளவு. நம்மால் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கவே முடியாது. இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை பார்க்கலாம். எதற்காக பங்கு பேரவை ஆரம்பித்தோம், பங்கு சாமியாருக்கு வேலை செய்ய தெரியலை, பங்கு சாமியார் வேலை செய்ய முடியலை, அவர் நம்பிக்கைக்குரியவே இல்லை, அப்படியா, இல்லை கிடையாது. ஒரு பங்கு பணியில் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து வர வேண்டும், கரம் கோர்க்க வேண்டும், அங்கே நிர்வாக திறமை வெளிப்படையாக இருக்குன்னு தான் பார்க்குறோம். எத்தனை பங்கு தளங்களில் இந்த பங்கு பேரவை தேர்தல் எல்லாம் மிக சுமூகமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம். பணி செய்ய போகிறது யாரு கடவுள், பங்கு சாமியா இருக்கா, பங்குக்கா, இல்லை, அந்த இறை சமூகத்திற்கு, அங்கு கடவுளுக்கு பணி செய்ய போகிறோம். எத்தனை பங்கு தளங்களில் இந்த தேர்தலை வச்சு நமக்குள்ள சண்டை, எத்தனை பிளவுகள், முகத்தை திருப்பிட்டு போயிருக்கோம், பேசாமல் இருக்கோம், இதெல்லாம் இருக்கு. சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறோம். ஆன்மீக வழிபாட்டில் ஒரு சாமியார் வருவார், இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார், ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமினும். அவர் போனதுக்கப்புறம் அடுத்த சாமி வருவார், இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணு சொல்லுவார், ஆமா சாமி ஆமா சாமி. சாமியாருக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நிலைப்பாட்டை, நம் நம்பிக்கை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அது மாதிரி கேள்விக்கு உட்படுத்துகின்ற பொழுது ஒரு பங்கு பையனை சாமியார் கேள்வி கேட்டாலோ, அல்லது பங்கு மக்கள்லாம் சேர்ந்து சாமியாரை கேள்வி கேட்டாலோ, அங்கே பிளவு உண்டாகும். எனக்கு இதுக்கப்புறம் எந்த அமைப்பு வேணாம், எந்த பக்த சபையும் வேணாம், எந்த குழுக்களும் வேணாம், பங்கை நானே பார்த்துக்கணும்னு சொல்கிற சாமியார் இருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த சாமியார் வேணாம்னு சொல்லி மொட்டைக்கடை தாசி போடுற மக்களும் இருக்காங்க. நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இனம் பிளவுபட்ட பொழுது இயேசு சொன்ன வார்த்தையின்படி ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அடிமைகளாக சிதறிப்போனார்கள், நிலைத்து நிற்க முடியவில்லை. இன்று நாமும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம், இறை சமூகமாக ஆங்காங்கே நாம் கடவுளுக்கு வழிபாடு செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை சரியாக புரிந்து கொள்ளாமல் பிளவுபட்டு வாழ்ந்தோம் என சொன்னால் கண்டிப்பாக நம்மால் நிலைத்து நிற்கவே முடியாது. அதுவும் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய இந்த ஒரு காலகட்டத்திலே நமக்கு எதிராக பல மத குழுக்கள், ஒரு சின்ன பொண்ணு தற்கொலை பண்ணி சேர்த்தா குடும்ப பிரச்சனை காரணமாகனால் ஒரு அருள் சகோதரி தான் அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு காரணம் என சொல்லி குற்றச்சாட்டை பதிவு செய்கிற இந்த ஒரு சவாலான காலத்திலே நாம் நிலைச்சு நிற்கலன்னு சொன்னோம்னா, ஒன்றுபட்டு கரம் கோர்த்து நிற்கலன்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவளாய் வாழவும் முடியாது, கிறிஸ்தவ விழுமியங்களை வாழ்ந்து காட்டவும் முடியாது. மிக சீக்கிரத்தில் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவமும் வீழ்ந்து போகும், ஒன்றுமில்லாமல் வெறும் சடங்குகளை மையப்படுத்திய ஒரு இடமாக மாறி போகும். ஆக நம்மளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கடவுள் ஏற்படுத்தினாரே, நீங்கள் எந்த மக்களுக்குழுவாக இருந்தாலும் உங்களையெல்லாம் நான் ஒன்று சேர்த்து உங்களுக்கு நான் தந்தையாக, நீங்கள் என் பிள்ளையாக இருப்பேன் என சொல்லி உருவாக்கிய அந்த ஒரு உணர்வு நமக்குள் எழ வேண்டும். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இவங்க எல்லாமே நம்முடையவங்க அப்படின்ற ஒரு உணர்வு வேணும். ஒரு கசப்பான ஒரு பதிவை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு அட்ரஸ் தெரியலை, ஒரு கோயிலுக்கு போயிருக்கின்ற பொழுது இந்த கோயிலில் திருவிழாவுமே எங்கே இருக்குது கோயில் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, பார்த்து அந்த நாலு தெரு தள்ளி போங்க ஃபாதர், அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் தான் நீங்கள் தேர்ற மக்கள்னு சொல்லலை. எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? அங்கே இருக்கிற மக்களுடைய அந்த ஒரு சாதியை சொல்லி அந்த தெரு அந்த மக்கள் வாழ்ற தெரு தானே அங்கே போங்க. இத்தனை ஆண்டுகால வழிபாடு, இத்தனை ஆண்டுகால பக்தி முயற்சி, இத்தனை ஆண்டுகால நம்பிக்கை வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்து தன்னோடு இருக்கிற ஒரு மனிதனை சக கிறிஸ்தவனாக சக மனிதனாக பார்க்க மனமில்லாமல் இன்னும் அவனை சாதியால் பிளவுபட்டு புரிந்து கொள்வதற்கும் அடையாளப்படுத்துவதற்கும் தான் பல இடங்களில் நாம் பயிற்சி செஞ்சு கொண்டே இருக்கோம், பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இது போன்ற உணர்வுகளை நாம் கண்டுகொள்வதில்லை, ஏதோ புறக்கணிச்சிடறோம். ஆனால் நாம் இணைய விடாமல் நம்மை எல்லாம் பிரிக்கிற பிளவுகளாக இன்னைக்கும் அது இருக்குது. எதை என்னைக்கு நாம் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையில் கடவுளுக்கு முன்னால் நாம் அனைவரும் சமம் என ஒன்றுபட்டு வருகிறோமோ, அன்னைக்கு கடவுளுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாயிருப்போம். அவர் சொல்லுகிறாரே, அவருடைய பார்வையில் நாம் பிளவுபடாமல் என்னைக்கும் நிலைச்சு நிற்கிற மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட வரத்தை திருப்பள்ளிகளை மன்றாடுவோம். இறைவன் தாமே எல்லா பிளவுகளையும் நம்முடைய மத்தியிலிருந்து அகற்றிவிட்டு அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையும் நம்மை இணைப்பதற்கான ஒரு வரத்தை இந்த திருப்பள்ளியின் வழியாக நமக்கு நிறைவாக கொடுக்கட்டும். ஆமீன்.
தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா.